ஸ்ரீ மகாபக்த விஜயம் கபீர்தாசர் சரித்திரம் 9வது அத்தியாயம். கபீர் கோரக்கரை வென்றது. இவ்விதமாய் கபீர் சுவாசம் புறம்புறையிலும் அகத்தில் செல்கையிலும் ராமநாமம் என்னும் தாரக மந்திரத்தை மனனம் செய்து கொண்டு ராமானந்த சுவாமிகளின் பணிவிடைக்கு ஆளாவது என்று என வாட்டமுற்றிருக்கும் காலத்தில் மச்சேந்திரநாதருடைய மாணாக்கனாகிய கோராக்கநாதன் என்பவர் சத்தியநாதர், சதேரகநாதர், ஆதிநாதர், அநாதிநாதர், வகுளிநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கடேந்திரநாதர் என்னும் எண்மருடன் தானும் ஒரு சித்தன் என்கிற பெயர் பெற்று சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கு இணையான தபசிகள் பிரகாசம் அடைவார்களோ என்கிற அகம் மேலிட்டு அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாண்யம், ஈசத்துவம், வசித்துவம் என்னும் அஷ்டசித்திகளையும் ஓர் விளையாடலா நினைத்து நீண்ட ஆயுளை படைத்து நாட்டிலும் காட்டிலும் உலாவி அநேக ரிஷீஸ்வரர்களையெல்லாம் பங்கப்படுத்தி தனக்குள் ஐக்கியமாக்கிக் கொண்டு காசியை அடைந்து ராமானந்த சுவாமிகளின் மேன்மையை கேள்விப்பட்டு மடத்தின் அருகில் சென்று மடத்தின் விலாசத்தையும் அது இருக்கும் உன்னதத்தையும் வேத கோஷ்டத்தையும் விஷ்ணு சங்கீர்த்தனங்களையும் கேட்டு ஆச்சரியமும் ஆச்சரியமும் கொண்டு மடத்தின் வாயிலின் எதிரில் சூலத்தை நட்டு அதன் நுனியில் வஸ்திரத்தை தரித்து நிராதாரமான அவ்வஸ்திரத்தின் மேல் வீற்றிருந்து, அடா ராமானந்தா, ஆலையில்லா ஊரில் இழுப்பைப்பூ சர்க்கரை என்பது போல் ஒன்றுமறியா அந்தணர்களை சேர்த்துக் கொண்டு ஆச்சாரியன் என்னும் பெயர் பெற்று மடத்துக்குள் என்ன செய்கிறாய்? உன்னுடைய தபோபலத்தை இப்போதே காண்பித்தால் ஆச்சுது. இல்லாவிடி நீயும் உன் மடமும் பஸ்மமாய்ப் போகச் செய்கிறேன். பா, கற்றறி மோழையாகிய நீயும் அநேகருக்கு ஆச்சாரனானாயே. உன்னுடைய தேசிகத்தனத்தையும் நீ ஜெயிக்கும் மந்திரத்தின் கனத்தையும் அறிய நீயாவது உன் சிஷ்யர்களையாவது வெளிப்பட்டு என்னைப் போல சூலத்தின் மேல் இருந்து கொண்டு ஜபம் செய்ய வாருங்கள். இல்லாவிடில் யமலோகத்தை சேருங்கள் என்று மிகவும் ஆக்ரோஷத்துடன் அட்டகாசம் விட்டுக் கொண்டு அனந்த முறை இறைச்சலுடன் கூப்பிடுகிறதை கேட்ட ராமானந்த சுவாமிகள், ஏவலாளராகிய மறையோரும் மாணாக்கரும் அதிக கோப தீப்தர்களாயிருந்து, ஆரடா சுவாமிகளை பேரிட்டு அழைப்பவன் உன்னை இப்போதே யமலோக தரிசனத்துக்கு அனுப்புகிறான் என்று அடங்கா கோபத்தால் வீரிடும் யானையைப் போலவும் கர்ஜிக்கும் சிங்கத்தைப் போலவும் புலியைப் போலவும் பராக்கிரம வார்த்தைகள் அடிக்கொண்டு மடத்துள்ளிருந்து வெளிப்பட்டு சூலத்தின் மீதிருக்கும் கோரக்கநாதனை பார்த்து வேர்த்து பிரமித்து கம்பித்து அடங்கி ஒடுங்கி பயந்து நயந்து, சுவாமி நீர் யாவர் என்று வினாவ, அது கேட்ட கோரக்கன் முனிவுடன், அடாடா பிராமணப் பயல்களே, சாது என்று பெயரெடுத்தவர்களுடன் வாது செய்து தோர்த்த வார்த்தைகளை சிறைச்சாலையில் அழைத்து வைக்கும் கோரப்பற்களை உடைய வியாக்கிரம பராக்கிரம கோரக்க சித்தன் என்று அறியீர்களோ, உங்கள் ஆவியை கொள்ளை கொள்ளும் யமன் என என்னை குறியீர்களோ, அந்த ராமானந்தன் என்பவன் எங்கே ஒதுங்கி பதுங்கிக் கொண்டிருக்கிறான்? அவனை என்முன் வரச் சொல்லுங்கள், ஓடாமல் சற்று நில்லுங்கள் என்று தன் பெரும் குரலை திறந்து ஓசையுடன் தட்டும்போது அந்தனர் புலியை பார்த்து கிளியடைந்த பசுக்கூட்டத்தைப் போல் சிதறி அலக்கனுற்று ஓட்டமெடுத்து ராமானந்த சுவாமிகளை அடுத்து பராக்கிரமங்களை விடுத்து யாரையும் வெளியில் போகாமல் தடுத்து, ஓ சுவாமி, கோரக்கன் என்னும் ராட்சதன் வந்துவிட்டான், நமக்கு துன்பத்தை தந்துவிட்டான், இனி என்ன செய்வோம், எவ்விடத்தில் பதுங்கலாம் என்று மூலை வீடுகளைத் தேடுகையில் ராமானந்த சுவாமிகள் கிடுகிடு என நடுங்கி கருடனைக் கண்ட சர்ப்பத்தைப் போல் அடங்கி திரிமாவைக் கண்ட யானையைப் போல் ஒடுங்கி, அப்பப்பா, அந்த கோரக்கன் பொல்லாதவன் ஆயிற்றே, நம்முடைய பெருமை இன்றுடன் அழிந்து போயிற்றே என்று ஆதிவருணரை நோக்கி, ஓ விப்ரர்களே, இப்போது நாம் செய்யும் உபாயம் என்ன? சாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று வாய் உலர்ந்து நா தடுமாறி மனம் திடுக்கிட்டு பீதி மேலிட்டு வாயில் வந்தபடி பிதற்றத் தொடங்கினார். அப்போது வேதியர், ஓ சுவாமி, தேவரீரே அச்சத்தால் அஜயிட்டு கொச்சை மக்கள் போல் குளறி பேசும்போது நாங்கள் அவனை வெல்ல வல்லவர்களா, வெல்ல மேன்மையானவர்களா? இந்த க்ஷணம் பின்மார்க்கமாய் அனைவரும் ஓட்டமெடுப்பதே மேன்மை, இல்லாவிட்டால் வரும் தீமை என்று உரைக்க அதற்கு ராமானந்த சுவாமிகள், ஓ தொழுகலத்தோரே, தபோபலத்தோரே, இத்தருணத்தில் உங்களுக்குள்ள தியானிகளை காட்டக்கூடாதோ? மந்திரோச்சாரணங்களால் மாட்டக்கூடாதோ? மாரண வேதத்தால் வாட்டக்கூடாதோ? கோரக்கனை இக்கணம் வாட்டக்கூடாதோ என்று வினாவ அதற்கு பார்ப்பனர், ஓஹோ, செனைக்கெல்லாம் தலைவரான உத்தரன் என்பவன் வீட்டில் பெண்டுகளுக்கு முன் பராக்கிரமங்களை காட்டி யுத்தமுனையில் கௌரவருடைய ஆரவாரத்தை பார்த்து அச்சமுற்று ஓட்டம் எடுக்க நினைத்தது போல் நீர் இதுகாலம் எனக்கு நிகரான ஆச்சாரியர் இல்லை என்று அனைவரையும் அவமதித்திருந்து இக்கோரக்கனுக்கு பயந்து இங்குமங்குமாய் ஓடி பதுங்குகின்றீர். வயிற்றை வளர்க்க வந்த எங்களை காட்டிக் கொடுக்கிறீர். இனி அரைக்கணமும் உம்மிடத்தில் இருக்க மாட்டோம் என்று ஓடிப்போக எத்தனித்தனர். சுவாமிகள், ஓ விப்ரர்களே, நீங்களெல்லாம் மேலுக்கு பக்தர்கள் என்று காட்டி நல்லோர் யாரும் தங்காமல் ஓட்டி தவத்தில் வல்லவர்கள் என பாராட்டி இதுநாள் பரியந்தம் என்னை சீராட்டி இப்போது வெடுத்த பற்களை காட்டி வியாகுலத்தால் என்னை வாட்டி ஓட்டமெடுக்கவா நினைத்தீர்கள்? யுத்தமுனையில் ராஜனை விடுத்து ஓடிப்போகும் இழிவான பேடிகளைப் போல என்னை காட்டிக் கொடுத்து ஓட்டமெடுப்பது நீதியா பிரக்யாத்தியா? இப்படி செய்தால் அனைவரும் உங்களை நிந்தை செய்ய மாட்டார்களா? நகைக்கு இடமாக்கி வாட்டார்களா? யுத்தமுனையில் புறங்கொடுத்து ஓடுகிறதை பார்க்கிலும் எதிர்த்து மறித்தல் புகழ் அல்லவா? துன்பம் வரும் காலத்தில் துறவியாகிறதை விட துன்பத்தையே நுகர்தல் தூய்மை அல்லவா? ஓ எனக்குரிய அன்பர்களே, மிகவும் நண்பர்களே, சாட்சிக்காரன் காலில் விழுகிறதை விட சண்டைக்காரனை சமாதானம் செய்து கொள்ளல் சல்லையற்றது போல இந்த கோரக்கனை ஜெயிக்க வல்லமையில்லா நாம் அனைவரும் அவருக்கு சரணாகதி ஆவோம். சரணம் என்பவருக்கு மரணம் இல்லை என்று சாஸ்திரமும் முறையிடுகின்றதே, நீங்கள் அறியாததும் அல்லவே? ஓ மனோதிடமில்லா சிஷ்யர்களே, வேசிக்கிணையான வேஷர்களே, ஓடிப்போதல் நன்மையல்ல என்று மறுக்கவும் தீவளர்போர் கேட்காமல், போமையா, இம்மடத்துடன் நாங்கள் அனைவரும் பஸ்வமாய்ப் போகும் காலம் நேரிட்டது. உமக்கென்ன கெட்டது? உங்கள் மொழியை கடக்காமல் ஓடிப்போகும் எங்களை மடக்காமல் கூடவே வந்துவிடும். இன்றே உமது ஆக்கை வந்துவிடும். வீணாய் மரண காலம் வந்துவிடும். சமஸ்தமும் பகையாளிக்கு தந்துவிடும் என்று அறைந்து இறைந்து கொண்டே புற்றினிலிருந்து புறப்படும் ஈசலைப் போல மடத்தின் பெண் வழியாய் புறப்பட்டு நாலு பக்கமும் சிதறிண்டு ஓட்டமெடுத்து தனிமடமாக்கிவிட்டார்கள். அண்ணனுக்கு உள்ள அச்சத்தை காட்டிவிட்டார்கள். பின்பு ராமானந்த சுவாமிகள் பிரம்மாண்டமான மடத்தில் தங்கியிருக்க வெறுவலுற்று, ஆஹா, ஆபத்துக்கு வருவா புத்திரனும் மித்திரனும் கஷ்டமரியா கலத்திரமும் கலந்தவரும் பகையாளிகள் என தீர்மானிப்பது போல தன் மாணாக்கரை எண்ணி பலவாய் யோசனை பண்ணி, இனி கோரக்கநாதனை எப்படி பூஜிப்போம் என்று உண்ணி மடத்தைச் சூழ்ந்திருக்கும் மாந்தர்களை பார்த்து தேகமெல்லாம் வேர்த்து கரங்களை சேர்த்து கடவுளுக்கு தேக ஆவியை தாரை வார்த்து கர்த்தனையே கா என்று தொழுது கண்ணீர் பெருக அழுது, எனக்கும் வரலாமா பழுது, யாரும் இல்லையா கழுது என்று அச்சப்பட்டு உணர்வு கெட்டு துக்கம் மேலிட்டு கச்சத்துக்கு உட்பட்டு கோரக்கனுக்கு பயப்பட்டு பலபல எண்ணமிட்டுக் கொண்டிருக்கும் தருவாயில் கோரக்கர் வந்ததும் ராமானந்த சுவாமிகள் பயந்ததும் மாணாக்கர் ஓடினதும் சுவாமிகள் வாடினதும் பகவானை நாடினதும் பிரஜைக்கிணங்கூடினதும் கேள்விப்பட்ட கபீர் பட்டுநூல் பந்துகள் கையுடன் ராமானந்த சுவாமிகளை தேடி காலடி புட்டத்தில் படும்படியாய் ஓடி சுவாமிகளை நாடி, கோரக்கன் என்பவன் பேடி, நீரேன் நைந்தீர் வாடி, உமக்கு ஆயாசம் வரச் செய்யும் தேவர்களையும் தேவர்களையும் மூவர்களையும் மற்ற யாவர்களையும் வெல்லுவேன், எதிர்த்தால் கொல்லுவேன் என்று ஆர்ப்பரித்து சிரித்து அந்தணரை தூஷித்து ஆரியரை பூஜித்து ஆதித்தனை போல் பிரகாசித்து கோரக்கன் மேல் துவேஷித்து தேசிகர் பாதங்களில் பணிந்து திவ்ய அக்ஷிகளை அணிந்து சற்றே கோபம் தணிந்து எழுந்து கரங்களை கூப்பிக் கொண்டு நின்று ராமானந்த சுவாமிகளை நோக்கி, ஓ என் ஆண்டவனே, ஆனந்த தாண்டவனே, ஏன் அழுகிறீர்? யாரை தொழுகிறீர்? இந்த கோரக்கன் என்பவன் எமக்கு எம்மாத்திரம்? என்னை ஜெயிக்க அவன் அப்பனாலும் ஆகாது. அடியேன் சொல்லும் வார்த்தை ஸ்திரம், உமக்கேன் இவ்வளவு உபதிரவம்? என் தலைமேல் கருணையுடன் வைப்பீர் உமது கரம். அவன் கழுத்தை கொய்ய தாரக நாமமே அறம். இப்பொழுதே கொய்து விடுகிறேன் அவன் சிரம். உமது அருளால் அடியேற்கு இருக்கிறது அவ்வளவு உரம். சிவன் நகைக்கு எரிந்ததையா முப்புறம், நீர் நினைத்தால் சேர்வான் இவன் யமபுரம். கோரக்கனை கொல்ல சீக்கிரம் தாரும் வரம், தேவரீர் அழுதால் போகாதோ நமது புறம், காற்றினால் சலிப்பதுண்டோ அம்பரம் என்கிற வார்த்தைகள் ஆடும்போது ராமானந்த சுவாமிகள், அடாடா, நீ ஏன் இந்த வேளையில் வந்து தொந்தரவு செய்கிறாய்? அறம் பரம் சிரம் கரம் வரம் என்று உளறுகிறாய். கோரக்கன் எம்மாத்திரம் என குளறுகிறாய். வெளிப்பட்டு ஏதேனும் வம்பு செய்யப் போகிறாய். யானைக்கு முன் பூனை நிற்குமா? அரிமாவை யானை வெல்லுமா? செங்கோலுக்கு முன் சங்கீதம் செல்லுமா? புலியை புழு கொல்லுமா? அந்த கோரக்கன் எரிந்து பொறிந்து முகம் கரிந்து கோபம் விரிந்து வந்திருக்கிறான். அவனை நானே சமாதானம் செய்ய வேண்டும். எல்லோரும் உய்ய வேண்டும். நல்லதனத்தால் பொல்லாங்கு நேரிடாது. வந்தனம் புரிபவர் சந்ததம் வாழ்வார். சந்ததம் மேலான ஆபரணமாகும். உபாயத்தால் ஆகிற காரியம் பராக்கிரமத்தால் ஆகாது. சரணம் என்பவர்க்கு மரணமே இல்லை. அபயம் என்பவர் அபஜயம் அடைவார்களா? இவ்விடத்தில் யாதொரு சந்தடியும் செய்யாமல் உன் இருப்பிடத்துக்கு போ. இலவும் தீப்பட்டது போல் உன்னால் எனக்கு இடர் வரும். மலை முழுங்குவோனுக்கு கதவு ஓரம். அப்பளம்போல் அஷ்டசித்தியில் மிகுந்த கோரக்கன் முன் நாம் ஓர் கீட்டகமேயாகும். நரி சந்தைக்கு போனது போல நீ கோரக்கன் கண்முன் போக வேண்டாம். கும்பிடத் தகுந்த குருவோடு வம்பு செய்யல் ஆகாது. வந்தனம் செய்ய தகுந்தவரை நிந்தை செய்ய போகாது. நீ கொடிய வம்புக்காரனாய் இருக்கிறாய். இரும்பு விழுந்தால் காயம் படாது, யானை விழுந்தால் மிகவும் இடரும். இழிவுள்ளவர்க்கு ஹீனமும் இல்லை மானமும் இல்லை. இதுபோல் நீ இழிவுக்கும் அழிவுக்கும் பயப்படா கடின நெஞ்சோடையவனாய் இருக்கின்றாய். இதை அறிந்தால் கோரக்கன் மடத்துடன் நம்மை பஸ்மமாக்கி விடுவான், தன் கொடியை நாட்டுவான். உன் வேலையை பார்த்துக் கொண்டு போ என்று திருவாய் மலர்ந்தருளும் போது கபீர் சுவாமிகளின் திருவடிகளில் சிரசாஷ்டாங்கமாய் விழுந்து பலதரம் தாழ்ந்து, ஓ சுவாமி, தங்களுக்கு பிரதம சிஷ்யனாகிய நான் இருக்கும்போது இந்த கோரக்கனை சொற்பமாய் எண்ணாமல் சமானமாக நினைக்கலாமா? பணிய போமா. இன்னும் சற்று நேரத்தில் இக்காசியில் உள்ளோரும் சிரிக்கவும், கோரக்கனுடைய வஸ்துக்களை பறிக்கவும், சகலரும் அவனுடன் வாது செய்து மறிக்கவும், அவன் கந்தையை இல்லாமல் பிரிக்கவும், அவன் ஆக்ஞியின் தோலை உரிக்கவும், அவன் உடம்பின் தோலை உரிக்கவும், அவன் திராணியை நாலு திசைகளும் விரிக்கவும், எலும்புகளை எல்லாம் ஒருங்கே முறிக்கவும், பஸ்மமாய்ப் போக எரிக்கவும், தேவரே நாமதேயத்தை கேட்டால் அவன் நெஞ்சம் கரிக்கவும், அவன் தோல் தசைக்குடரை எங்கனும் தெரிக்கவும் செய்ய தங்கள் அடியை நிறுக்கவும், தேவரீரவனை ஓர் அற்பமாகவும் சொற்பமாகவும் எண்ணாமல் விற்பனசாலி என்று குப்புற விழப்போகிறீர். வேண்டாம் வேண்டாம், அடியேன் வார்த்தை சத்தியம் என்று நம்பும், என்னால் வராது ஓர் வம்பும் என்று அடிகளை தழுவி கண்ணீரால் கழுவி, ஓ எனது ஐயனே, மிகவும் துய்யனே, அழிவிலா மெய்யனே, அழகான கையனே என ஸ்தோத்திரம் புரியும் போது ராமானந்த சுவாமிகள் கடும் கோபமடைந்து துன்பம் மேலிட்டு அடைந்து, அடா, என்னை கெடுக்க வந்த துடுக்க பயலே, நீ இவ்வேளையில் எங்கிருந்து வந்தாய்? எனக்கு இடர் ஏன் தந்தாய்? கோரக்கனுக்கு இருக்கும் சாமர்த்தியத்தில் ஆயிரத்தில் ஓர் பங்கு இவ்வுலகில் யாருக்கும் இல்லவே இல்லை. கேளடா என் சொல்லை, நீ இங்கு வந்ததே எனக்கு தொல்லை. உனை வேண்டிக் கொள்ளவில்லை, நீ எனக்கு உகந்தவனே இல்லை. உன் தலைமேல் போடட்டுமா கல்லை? உடைக்கிறேன் பார் உன் பல்லை. நீ சும்மா போகிறவனாக காணவில்லை, குருடனால் காக்கக்கூடுமோ கொல்லை என்று கடுகடுத்து பேசியும் கேட்காத கபீரை பார்த்து கரங்களை சேர்த்து, அடாப்பா, உனக்கு வந்தனமாவது செய்கிறேன், இவ்விடம் விட்டு போய்விடு, உன் இருப்பிடத்தைச் சேரு, வீணா என்னுடன் சண்டை செய்யாதே, என் கழுத்தை கொய்யாதே. அந்த கோரக்க சித்தன் அயோனி சம்பந்தன், ஈசனோடு எதிர்த்தவன், நவசித்தர்களிலும் மேலானவன், அஷ்டசித்திகளிலும் தேர்ந்தவன் என்று உரைக்கும்போது கபீர் ராமானந்த சுவாமிகளை சூழ்ந்து பலதரம் தாழ்ந்து பாதங்களின் மேல் வீழ்ந்து கோரக்கனை துக்கசாகரத்தில் ஆழ்ந்து போகச் செய்கிறேன், இப்போதே கண்டங்கண்டமாய் கொய்கிறேன் என்று வெளிப்பட்டு ஜன நெருக்கத்தால் அறைபட்டு கோரக்கன் அருகே சென்று எதிர் நின்று, அடா கோரக்கா, உன்னுடைய கரடி வித்தைகளெல்லாம் என் சத்குருநாதனாகிய ராமானந்த சுவாமிகளின் முன் செல்லாது, சிம்மத்தை யானை வெல்லாது, நீ வந்த வேளை பொல்லாது, சீக்கிரம் ஓடிப்போ நில்லாது, உன்னுடைய சித்து வித்தைகளை காட்டவா வந்தாய்? வீண் ஜம்பத்தை நீட்டவா வந்தாய்? யாரை இங்கே ஆட்ட வந்தாய்? கலகமா மூட்ட வந்தாய்? நீ என்ன? உன் திராணி என்ன? என்னை அறியாயோ? உன்னை வெல்பவன் எனக்குரியாயோ என்று உரைக்கும்போது கோரக்கன், ஆரடாவன் பிதற்றுகின்றவன், தபோநிதிகளுக்கெல்லாம் அதிபதியான கோரக்கனை நீ அறியாயோ? என்னை எரித்து இவ்வுலகில் உயிருடன் இருப்பாயோ? முகத்தை காட்டாமல் ஒளிந்து பேசுவானேன். சீக்கிரம் என் முன் வருகிறாயா, சாபம் பெறுகிறாயா என்று இறைச்சலிட்டு பேசும் கோரக்கனை பார்த்து கபீர், அடா மூடா, குடிகேடா, நீ என்னெதிரில் வாடா, நீ எனக்கு ஒரு சோடா, நான் ராமானந்த சுவாமிகளின் சிஷ்யனாக்கும், உன்னை போன்ற மூடர்களை கீழாக்கும், எதிர்த்து பேசுவோரை பாழாக்கும், சிதலை போல் உன்னி தேய்க்கும், இவ்வுலகில் இல்லாமல் நீக்கும், யமலோகத்தில் உன்னை சேர்க்கும், தபசிகளின் துயரை தீர்க்கும், ராமானந்த சுவாமிகளுக்கு கரங்களை சேர்க்கும், உன்னை ஓர் கொசுவாய் பார்க்கும், அபயம் என்பவரை காக்கும், கபீர் என்பவனே நான். பிணத்துகிறாயே என்று உரைக்கும் மொழிகள் நாராசங்களைப் போல் செவியில் புகுந்த மாத்திரத்தில் கோரக்கன் கோபாதீப்தனாய் எரிந்து விழுந்து உதட்டை மடித்து பற்களை நரநரவன கடித்து ஹீன வார்த்தைகள் படித்து, இக்காசியை பஸ்மமாய் எரித்து விடுகிறேன் என்று ஆர்ப்பரித்தான். பிரஜைகளெல்லாம் கபீர் மேல் எரிந்து விழுந்து, அடா கபீர், தான் கெட்ட குரங்கு வனத்தையெல்லாம் கெடுப்பது போல் நீ நாசமாவதென்று இக்காசி தேசத்தையும் நாசமாக்கவா யோசித்தாய்? ஒளிந்து பேசுவானேன், கரங்களை வீசுவானேன், கோரக்கன் எதிரில் நின்று கற்ற கவியை காட்டடா என்று தலைமேல் குட்டி அதட்டிய கோரக்கநாதனுக்கு எதிரில் நிறுத்தி, இவன்தான் உம்முடன் அதிக பிரசங்கமாய் பேசினவன் என்று காட்ட, கோரக்கன், அடா நீதானா செய்தா இவ்வளவு குறும்பு? சற்றே என் பக்கமாய் திரும்பு, நீ எனக்கு ஓர் துரும்பு, நசுக்க நீ எனக்கு சிறிய எறும்பு, நான் நீ மெல்லும் கரும்பு, நான் மெல்லும் கரும்பு நீ பறக்கும் துரும்பு, மல்லிகையின் அரும்பு நீ ஆவாயா எனக்கு இணைய, நீ ஆவாயா எனக்கு இணையான இரும்பு என்று அறற்ற கபீர், அடா துன்மார்கா அறிவில்லா மூர்கா, சாந்தர்கள் யாரும் சேர்க்காது அருட்கண்ணால் பார்க்கா, அஜ்ஞானத்தை தீர்க்க அகங்காரத்தை போக்கா, அகங்காரத்தை போக்காத எப்படி நீ ஆனாய் சாது, சீக்கிரமாய் ஓது யாருடன் செய்ய வந்தாய் வாது, என்பால் நடக்காது உன் சூது, இப்படி செய்த உனக்கும் தீது நீ அறிவில்லா மாது, ராமானந்த சுவாமிகள் அனுப்பின தூது நான் உன்னை கொண்டு போகிறேன் இமலோகத்துக்கு, இப்போது உன்னை கொல்வது உன்னை கொல்வதால் தப்பு ஏது, நீ தப்பி போகும் வகை ஏது, சூலத்தால் மோதினாலும் மோது ஒன்றும் உன்னால் ஆகாது, இவ்வளவு அகங்காரம் ஆகாது, ராமானந்த சுவாமிகள் சாபம் வீணாய் போகாது, நீ இனி தப்புவதில்லை சாகாது என்று அறிந்ததை கேட்ட ராமானந்த சுவாமிகள், அடா துலுக்க பயலே, நான் எப்போதடா சாபமிட்டேன், வீணாய் கோரக்கநாதருக்கு கோபம் ஊட்டுகிறாய், சகலரையும் வாட்டுகிறாய், அறிவீனத்தை காட்டுகிறாய், அடிக்கடி கைகளை நீட்டுகிறாய் என்று வைத்துக் கொண்டே வெளிப்பட்டு கோரக்கநாதருக்கு தண்டனிடப் போகையில் கபீர், ஓ சுவாமி, எனக்கு மாணாக்கனாகி இந்த கோரக்கனுக்கு நீர் வந்தனம் செய்யக்கூடுமா என்று மறுக்க ராமானந்த சுவாமிகள் மிகவும் முனிவு கொண்டு கபீரை எட்டி உரைத்து, ஓ பாவி, வீணாய் கலகம் மூட்ட நினைத்தாயே, வந்தனம் புரிகிறதை தடுத்தாயே என்று நவிழும்போது கபீர் ராமானந்த சுவாமிகளின் திருவடிகளில் வந்தனம் செய்து கோரக்கன் இருக்கும் சூலத்தில் அறைந்து அவனை கீழே விழும்படியாய் செய்து தன் கையில் இருக்கும் பட்டு நூற்பந்தில் மேன்னுனியை பூமியில் தாங்க வைத்து பந்தை ஆகாயத்தில் எரிந்து ஜெய ராமானந்த சுவாமி என்று கீழ்மேல் ஆதாரமில்லா நூல் வழியாய் ஏறி ஆகாயத்தில் சென்று நூலின் முனை மேல் நின்று, அடா கோரக்கா, கீழே என்ன செய்கிறாய், யாரை வைகிறாய், எந்த ஏழையின் தலையை கொய்கிறாய், இப்போதே என்னால் நெய்கிறாய், என்னை வெல்ல உனக்கு திராணி, என்னை வெல்ல உனக்கு திராணி இருக்குமாயின் எனக்கு நேரில் வந்து உட்கார், உன்னை சோதித்துப்பார், வாசித்துப்பார், ஏதோ கையை கொட்டி தட்டிப்பார், சீக்கிரமாவா, எனக்கு கோபம் மீறும் உன் பிராணன் யமலோகை என் கோபம் மீறும் உன் பிராணன் யமன் உலகை சேரும், ராமானந்த சுவாமிகளின் ஆசீர்வாத பலனை பாரும், அவர் அடிகளில் மூது தலையை சேரும், என்ன வரம் வேண்டுமோ கோரும், இல்லாவிடில் இடர் வந்து நேரும், இப்போதே எல்லாரும் செய்வார் தாறுமாறும், உன் சாமர்த்தியத்தை காட்டினது போதும், உனக்கு உதவி செய்பவர் இங்கு யாரும் இல்லை, சுவாமிகளன்றி உனக்கு அபயம் தருபவர் யாரும் இல்லை, உன்னை காப்பாற்றுபவரும் யாரும் இல்லை என்று சொல்வதை கேட்ட கோரக்கன், தனக்கு அவ்வளவு சக்தி இருந்தும் அஷ்டசித்திகள் தெரிந்தும் கபீர் செய்த ஆச்சரியத்தைக் கண்டு ஆச்சரியம் கொண்டு வெட்டி சுட்டி வேறு விதத்தால் இந்த கபீரை வெல்ல வேண்டும் என்று யோசித்து, ஓ கபீர், ஆகாயத்தில் தனித்து பிரசங்கம் செய்வதால் தோப்பு வெறிப்பு யாரறியப் போகிறார்கள், கீழே வந்து உன் சாமர்த்தியத்தை காட்டு என்று உரைக்க கபீர், மேல் வருவதற்கு சக்தி இல்லாமல் கீழ்வரச் சொல்கின்றாயோ, நல்லது, அப்படியே ஆகட்டும் என்று அந்த நூலின் வழியே கீழே இறங்கி வந்து சுவாமிகளுக்கு வந்தனம் தந்து அஞ்சலி ஹஸ்தனாய் நிற்க கோரக்கன், அடா கபீர், என்னை வெல்வதற்கு உன்னால் கூடுமோ என்று கூற ராமானந்த சுவாமிகளின் ரூபம் எடுத்து கபீர் நிற்க அதை அறிந்த சகலரும் திடுக்கிட்டு, இதேது இரண்டு ராமானந்த சுவாமிகள் இருக்கின்றார்களே என்று அதிசயமாய் பார்த்தனர். ராமானந்த சுவாமிகள் பய ஆழியில் ஆழ்ந்திருந்த கோரக்கன் என்ன விபரீதம் செய்வானோ, இன்று என்னென்ன துன்பப்படப் போகின்றதோ, இவனை வெல்ல சிறுவனாகிய கபீரால் ஆகுமோ ஆகாதோ, நாம் இன்றோடு நசித்துப் போகும்படியா நேரிட்டதே, இனி என்ன செய்வது, ஓ கர்த்தனே, பகவானே, இந்த கோரக்கனை வெல்லும்படியான வலிமையை இந்த கபீருக்கு அளித்து என்னையும் இக்காசிப்பட்டணத்தையும் ரக்ஷியும் சுவாமி என்று ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்கையில் கபீருக்கு அளவற்ற தைரியமும் வலிமையும் முன்விட எண்மடங்கு அதிகப்பட்டு சத்குருநாதனுக்கு தண்டனிட்டு ராமானந்த சுவாமிகளைப் போல ரூபமெடுத்து நிற்கும் கோரக்கன் ராமானந்த சுவாமிகளைப் போல ரூபமெடுத்து நிற்கும் கோரக்கனை நோக்கி, அடா கோரக்கா, என்னுடைய உருவை சற்றே பார் என்று மச்சேந்திரநாத ரூபமெடுத்து நிற்க, கோரக்கன், அடா கபீர், நீ தொழும் தெய்வமாகிய விஷ்ணுவே நானாயிருக்க என்னை உன்னால் வெல்லக்கூடாது என்று பகவான் குருவுடன் நின்று உன்னையும் உன் ஆசானையும் இச்சக்கரத்தால் துண்டன் துண்டமாய் கண்டித்து விடுகிறேன் என்று ஆர்ப்பரித்து அட்டகாசம் செய்தான். கபீர், அடா கோரக்கா, உன் மாயா வித்தைகளை காட்டாதே என்று ஹரன் உருவாய் நீ ஏத்தும் ருத்ரனே நான் என்று அறி என்று உற்று நோக்கி, இப்பாசுபத அஸ்திரத்தால் உன்னை கண்டம் கண்டமாய் துண்டித்து விடுகிறேன் என்று என் அண்டையில் வா என்று அறையும் போது, கோரக்கன் சிங்கரூபமாய் கர்ஜிக்கையில், கபீர் யாழி ரூபமாய் சிங்கத்தின் அருகில் செல்ல, கோரக்கன் அக்னிஜுவாலியை வீசி யாரும் அருகில் நிற்க ஒட்டாமல் நாது திக்கையும் திகுதிகு என்று எரிக்க, கபீர் மேகரூபமாய் யானை துதிக்கை போல் அக்னியை தலையெடுக்க ஒட்டாமல் அவித்து கோடி சூரியரைப் போல் பிரகாசித்து கோரக்கனை சூழ்ந்து கொண்டு கிரணங்களால் வாட்டும்போது, கோரக்கன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள சக்தியற்று பரிதவித்து, ஓ ராமானந்த சுவாமி, உமக்கு அபயம் என்று முறையிடக் கேட்ட பிரஜைகளும் ராமானந்த சுவாமிகளும், ஓ கபீரே முறையிடுகிறான் என தீர்மானித்து, ஓ இனி இக்காசி தேசம் பஸ்மமாகும் காலம் நேரிட்டது என தத்தளிக்கும் போது, கபீர், நானே ஜெயித்தேன் என்று ஜுவாலியை குறைத்து, அடா கோரக்கா, இப்போது என்ன உரைக்கின்றனை என்று வினாவ, கோரக்கன் அயர்ந்து ராமானந்த சுவாமிகளின் அருகில் சென்று என்னை காப்பாற்றும் ஐயா என்று வணங்க, கபீர் தன் சுயரூபத்துடன் தேசிகர் அருகில் போய் சாஷ்டாங்கமாய் தண்டனேற்றி எழுந்து, ஓ சுவாமி, தேவரீர் கட்டளையிட்டால் இக்கணம் இக்கோரக்கனை பஸ்மமாய் எரித்து விடுகிறேன் என்று சாற்ற, கோரக்கன் மடத்துள் பிரவேசித்து என்னை வேறு விதத்தில் வென்றாலொழிய ஜெயம் உன்னுடையது அல்ல என்று நவில, கபீர், இனி எவ்வித தர்க்கம் செய்யலாம் என்று அறிய, அப்போது ராமானந்த சுவாமிகள் கபீரை கட்டி இரு கரங்களால் கட்டி அணைத்துக் கொண்டு, சுகஜீவியாய் வழக்கடவாய் என்று விண்டு, எங்கள் அனைவரையும் காத்து ரட்சித்த என்னை எங்கள் அனைவரையும் காத்து ரட்சித்தற்கு என்ன கைமாறு செய்யப் போகிறோம் என புகழ்ந்து, குருவை நம்பின பெரியோர்கட்கு அருமையான காரியமும் இருக்கின்றதா, உனது அரிதான தவத்தை அறியாமல் கோரக்கனை வெல்லுவா என்று குறியாமல், துன்பத்திலிருந்து பிரியாமல், அகோ இது தெரியாமல் இடர்வாரியில் அமிழ்ந்திருந்தேன் என்று பல பல வார்த்தைகள் ஆடும்போது, காசி தேசத்தில் உள்ள சகலரும் கபீர் செய்தது விந்தை என்று அறிந்து, ஜெய ஜெய கபீர் கபீர் என்று அறிந்து, புஷ்பங்களை சொரிந்து மிகவும் பரிந்து பலவிதங்களாய் கொண்டாடி ஆனந்த கீர்த்தனைகளை பாடி கோரக்கனை திட்டவும் பலரும் சூழ்ந்து அதட்டவும் தொடங்கினார்கள். அப்போது ராமானந்த சுவாமிகள் அனைவரையும் விலக்கி இருவரையும் மடத்துள் கொண்டு போய், ஓ கோரக்கநாதரே, மிகவும் வினோதரே, இந்த கபீர் என் சொந்த மாணாக்கனாகும், உம்மால் இவனை வெல்லக்கூடுமா, எவ்விஷயத்திலும் தர்க்கம் செய்யலாம் என்று திருவாய் மலர்ந்தருள, கோரக்கன் கபீரை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்க, கபீர், அநேகங்கோடி பிரம்மதேவர்களும் அளவற்ற விஷ்ணுக்களும் கோடி கோடி ருத்ரர்களும் என் முன் இறந்துவிட்டார்கள், ஆதலால் என் ஆயுள் பிரமாணத்தை உன்னால் அறியக்கூடுமோ என்று கூற, கோரக்கன் அநேகந்தர் இக்காசிக்கும் வந்து ஏன் நீ இங்கிருந்தாய் என்று கேட்க, கபீர், உன்னை நீயே அறியாமல் மறதியாயிருக்க என்னை நீ அறியக்கூடுமா, சத்திய ஞான ஆனந்த சுரூபமாகிய பரமாத்மாவே நானாகும், இம்மாட்சிமையான சூக்ஷ்மத்தை அறியா நீ தாட்சி அடையாமல் மோட்சத்தை அடைவாயோ, அன்றி இம்மலவுடலை நான் என்று இருமாந்து அநேக நாள் வைத்திருப்பதால் பெரியவன் ஆவாயோ என்று கேட்க, கோரக்கன், என்றும் இந்த யாக்கையை அழியாமல் வைத்திருக்கும் வித்தையே பிரம்ம வித்தை, மற்ற வித்தைகளெல்லாம் சொத்தை செய்யும் வித்தையல்லவோ, ஆதலால் இச்சரீரத்தை எத்தனை நாளாய் சித்தி செய்து வைத்திருக்கின்றாய் என்று கேட்க, கபீர் நகைத்து, பிறந்தவர்க்கே இறந்து போகும் தன்மை உண்டு, பிறக்காதவர்கள் இறத்து உண்டோ,
ஸ்ரீ பண்டரீநாதாய நமஹ. கபீர்தாசர் சரித்திரம். கபீர் கோரக்கரை வென்ற அத்தியாயம் 9வதின் தொடர்ச்சி. சத்திய ஞானானந்த சுரூபமாகிய பரமாத்மாவே நானாகும். இம்மாட்சிமையான சூக்ஷ்மம் அறியானி தாட்சி அடையாமல் மோட்சம் அடைவாயோ? அன்றி இம்மலவுடலை நானின்றி இருமாந்து அநேக நாள் வைத்திருப்பதற்காக பெரியவன் ஆனாயோ என்று கேட்க, கோரக்கன், என்றும் இவ்வாக்கை அழியாமல் வைத்திருக்கும் வித்தையே பிரம்ம வித்தை. மற்ற வித்தைகளெல்லாம் சொத்தையும் வித்தையும் அல்லவா? ஆதலால் இச்சரீரத்தை எத்தனை நாளாய் சுத்தி செய்து வைத்திருக்கிறாய் என்று கபீரை நோக்கி கேட்க, கபீர் நகைத்து, பிறந்தவர்க்கே இறந்து போன் தன்மை உண்டு, பிறக்காதவர்கள் இறத்தல் உண்டோ? எக்காலத்திலும் ஜென்மமில்லா எனக்கு மரணம் ஏது? மரணமில்லாத எனக்கு உத்பவம் ஏது? இம்மொழியின் ரகசியத்தை அறிந்தவர்களுக்கே பிரம்ம வித்தை தெரியுமல்லாது மற்றவர்களால் உணர்வதற்கு அரிது என்று சொல்ல, கோரக்கன், ஆக்கையே அழியாமல் வைத்திருப்பதே பிரம்ம வித்தை அல்லாமல் வேறு வித்தை பிரம்ம வித்தைகள் ஆக மாட்டாது. அன்றி பிரத்யட்சமாய் உத்பவித்திருக்கும் நீ ஜென்மிக்கவில்லை என்பது அபத்தமல்லவோ என்று கூற, கபீர், பிரம்மத்தை உணர்தலே பிரம்ம வித்தை என சொல்லப்படும். காயத்தை காத்தலே அவித்யை என்று உரைக்கப்படும். பிரம்ம மாத்திரமாயிருப்பவனுக்கு ஜனன மரணம் திரிகாலங்களிலும் இல்லை. இதை அஜ்ஞானிகளால் அறியக்கூடியது அல்ல என்று கூற, கோரக்கன், யோகதாரணையால் இக்காய சித்தி செய்து நெடுநாள் பிரம்மனிஷ்ட சாதனம் செய்தால் அல்லவோ பிரம்மமாகலாம். அனித்ய தேகத்தால் மோட்சசாதனம் செய்யக்கூடுமோ? பிரம்மமாக கூடுமோ? வாசாஜானத்தால் நான் பிரம்மம் என்று அறிவதால் பிரம்மமாய்ப் போவானோ? பிரம்மஜானிகளால் சித்திகளை காட்டக்கூடுமோ என்று கேட்க, கபீர், மல உடல் முக்காலங்களிலும் அனித்யமே. பிரம்மம் எப்போதும் நித்தியமேயாம். தேகம் மூன்று காலங்களிலும் தான் அல்லவேயாம். பிரம்மம் திரிகாலங்களிலும் தானேயாம். தேகாதிகளே தானென பிரமித்தல் மாயா சம்பந்தமாகும். பரபிரம்மே தானென தெளிதல் பிரம்மானந்தமாகும். பரபிரம்மத்தை நோக்கி தவம் செய்வோர்க்கே அநேக சித்திகள் விளங்குமாயின் பிரம்மமே தானாயிருப்பவர்களால் சித்திகள் உண்டாகாமல் போகுமோ? ஆனால் அகமமதை அற்றவர்கள் ஒரு வல்லமையும் காட்டமாட்டார்கள். அவர்கள் அகமுகப்பட்டு ஆனந்த மாத்திரமாயிருந்தாலும் அவர்கள் அறியாமலே அநேக சித்திகள் அவர்களுக்கு விளங்கும். இதை ஒருவரால் வகுத்து உரைக்கக்கூடியதோ என்று கபீர் கூற, கோரக்கன், யோக சாதனையின்றி பிரம்மஜானி ஆதல் வெகு துர்லபம். பிரம்மமாவது லேசானதோ என்று கேட்க, கபீர், குருமுகமானவனன்றே பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டு குருமுகமானவன் அன்றே தான் பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டு மௌனமாயிருத்தலே பிரம்மமாயிருக்கும் வகையன்றி வேறு சாதனை செய்ய காரணம் இல்லை என்று கூற, கோரக்கன், குருமுகத்தால் தான் பிரம்மம் என்று உபதேசம் செய்து கொண்டதால் பிரம்மமாய்ப் போவானோ என்று கேட்க, கபீர், குருமுகம் ஆகாமுன்னும் பிரம்மமேயாம், ஆன பின்னும் பிரம்மமேயாம், இத்தேகம் இருந்தும் பிரம்மமேயாம், மரித்தும் இத்தேகம் இருந்தும் பிரேதமேயாம், மரித்தும் பிரேதமேயாம். எங்கனமெனின் பூமியை வெட்டுவதற்கு முன்னும் ஆகாயம் இருந்தது, வெட்டின பின்னும் ஆகாயமே இருந்ததன்றி அகழ்ந்த பின் ககனம் உண்டாயிற்று என்பார் உண்டா? அன்றி பாத்திரம் உடையாமல் இருக்கும் போதும் அது மண்ணேயாம், நொறுங்கின பின்னும் மண்ணேயாம். இதை ஒருவர் சொல்ல வேண்டுமோ? பிரம்மஸ்வரூபமான தன்னை இதுவென்று அறிவித்தலே அனுகிரகமாகும். பிரம்மமே நாம் என்பது யதார்த்தம் என்று உணர்ந்து கொள்ளுதலே பிரம்மஜானமாகும். இதில் சந்தேகம் சற்றும் இல்லை என்று கூற, கோரக்கன், தான் பிரம்மம் என்று அறிந்து கொள்வதால் பிரயோஜனம் ஏது என்று கேட்க, கபீர், தான் பிரம்மம் என்று அறிந்து கொள்வதால் மரணம் உண்டு என்கின்ற காலபயமும் சம்சார சாகரத்தால் வருகிற அபஜயமும் சித்திகளால் வரும் நயமும் ஜென்மம் உண்டாகின்றதென்கிற பயமும் நரகவேதனை என்கிற சமஸ்த குறைகளும் மனோவிகல்பங்களும் மானாபிமானங்களும் காமக்ரோதாதி சேஷ்டைகளும் யோகதாரணை முதலான வேஷ்டைகளும் இல்லாமல் மௌனமாய் ஆனந்த சாகரமாய் கழித்திருப்பதே பயன் என்று கூற, கோரக்கன், என்றைக்கும் இத்தேகத்தை அழியாமல் வைத்திருப்பதால்
பிரயோஜனம் இல்லையோ என்று கேட்க, கபீர், மலவுடலை மறிக்காமல் வைத்திருப்பதால் இத்தனு மோட்சமடையப் போகின்றதா? அன்றி பிரம்மாதி தேவர்களுக்கும் ஆயுள் பிரமாணம் இருக்கையில் நீ செய்த யோகத்தால் ஆக்கையை மண்ணாகாமல் நீ செய்த யோகத்தால் இந்த யாக்கை மண்ணாகாமல் இருக்குமா? ஞானம் இல்லையோ? ஞானமில்லா யோகத்தால் ஓர் பிரயோஜனமும் இல்லவே இல்லை என்று கூற, கோரக்கன் யோகப் பயிற்சியால் சரமண்டலமாதி நாதங்களை கேட்டு உல்லாசமடைந்து ஜோதியைக் கண்டு உடலம் பூரித்து நாதாந்த வசமாயிருப்பதன்றி கூடுவிட்டு கூடுபாய்தல் முதலான அஷ்டசித்திகளை பெற்று ஆனந்தமாயிருக்கலாமே என்று கூறினார். அதற்கு கபீர் சொல்லும் பாடல், நாதகீத ஓசை கேட்டு நாதனான நீனவிலுவாய் ஜோதி தன்னை பேதமின்றி தூயதென்றறிபவன் ஏதமின்றி யார்கொனீசெந்திடென்றுரைக்க அப்போதமுற்றமாதவர்க்கு புண்மையாகும் யோகமே. நாதநாதங் கேட்கு நாதன் விலினீதிரண்டலோ ஜோதி ஜோதி தன்னை அறியும் ஜோதியீதிரண்டலோ பேதமாயினீதி பேத போதமாவதெங்கனி சூதறிந்து கொள்ளுவாயன சொல்லி பின்மாதவன் உலகமித்தையாயின் உலகமிச்சும் வித்தை கற்பதேன் உலகமித்தையாயின் உலகமேவல் செய்ய நினைவதேன் உலகமித்தையாயின் உலக வாழ்வை வேண்டி வாடலேன் உலகமித்தையாயின் உடலமழிவுறாத யோகமேன் கூடுவிட்டு கூடுவாயின் விட்டுகூடு போன்றத கூடலாது வேறதோனி கூறு பிராண நீங்கியோர் கூடுவிட்டு கூடு சேர்வதன்றி கூடெடுத்திடா வீடு சேர்வதுள்ளதோ விளம்பிடென்று கூறினான். மருந்தையுண்டு நோய்கள் தம்மை மைப்பறி ஜகந்தனில் மருந்தையுண்டு நோயை வேண்டுவார்கள் போல நீயேனோ பெருந்தவங்கள் செய்து தேக பிணியை மாய்ப்பவருமாதவர் பெருந்தவங்கள் செய்து தேக பிணி வளர்க்க வேண்டினாய் அருந்தவங்கள் செய்வர் உலகம் ஆழ்வதற்கு மானிடர் அருந்தவங்கள் செய்து வறுமை அடைய வேண்டினார்கள் போல் அருந்தவங்கள் செய்வர் நான் எனும் அகந்தை நீங்கிட அருந்தவங்கள் செய்வது அருந்தவங்கள் செய்து நீ அகந்தை வேண்டி அலைகிறாய். ஞானமின்றி இல்லற மருஞானமன்றிய துறவரம் ஞானமின்றிய இல்லறம் மருள் ஞானமின்றிய துறவரம் ஞானமின்றிய கல்வியும் உயர் ஞானமின்றிய செல்வமும் ஞானமின்றிய சரிதையும் மிகு ஞானமின்றிய கிரியையும் ஞானமின்றிய அஷ்டசித்தியும் நியாயமாவன்னியாயமே. ஞானமன்றிய யோகமும் பர ஞானமின்றிய யாகமும் ஞானமின்றிய தியாகமும் சுயஞானமின்றிய புத்தியும் ஞானமின்றிய ஞானமும் சுசிஞானமின்றிய தியானமும் ஞானமின்றிய நல்தபங்களும் நியாயமா அந்நியாயமே. ஞானமன்றிய புத்தியும் மேல் ஞானமின்றிய பக்தியும் ஞானமின்றிய சித்தியும் சுகஞானமின்றிய வித்தையும் ஞானமின்றிய சுத்தியும் ஞானமின்றிய முக்தியும் ஞானமின்றிய நர்ஜபங்களும் நியாயம அந்நியாயமே. ஞானமின்றிய சிரவணம் செய்தருள் ஞானமின்றிய மனநமும் ஞானமின்றிய தெளிவுடன் முடி ஞானமின்றிய நிஷ்டையும் ஞானமின்றிய மோனமும் சுடர் ஞானமின்றிய வானமும் ஞானமின்றிய சாஸ்திரங்களும் நியாயமா அந்நியாயமே என்று இவ்வண்ணமாய் உரைத்து, ஓ கோரக்கநாதரே, பிரம்மஜானிகள் சர்வம் பிரம்மமயமாய்ப் பார்த்து தம்மை அறிந்தவர்களுக்கே கரங்களைச் சேர்த்து அகம்பாவம் வராமல் காத்து சர்வ சந்தேகங்களையும் பேர்த்து சின்மயமாய் தேஜோமயமாய் சிக்கலானந்தமாயிருப்பார்களன்றி தேகமே மேலானதென குமாரசுவாமிகளுடன் அத்ரி ஆங்கிரசன் பிருங்கி ஸ்ருங்கி மார்க்கண்டன் வசிஷ்டன் புலஸ்தியன் முதலான முனிவர்களில் சிறந்த அகஸ்திய முனிவர் 12 ஆண்டு வாதித்து ஞானமே முக்கியமானது என்று அறிந்தார். அன்றி ஓர் காலத்தில் பிரம்மதேவன் தனது ஆயுளுக்கு இணையானவர் இவ்வுலகத்தில் யாரும் இல்லை என்று இருமாப்புற்று தெரிகின்ற போது திரிமாப்புற்று ஹரியின் பக்கல் அடைந்து எனக்கு நிகரான ஆயுள் பெற்றவர்கள் இருக்கிறார்களோ என கேட்க பகவான் குறுஞ்சிரிப்புடன் அறைந்த கவி.
உலகனே படைத்திடுவையாதலால் உனதாயுளு கணியிலை பல யுகங்கணியுருவை உன்னுயர் பராக்கிரமங்கள் என்னொருவனார் சொல்லுவதால் ஒரு பயனிலை உனைப் போன்ற மேலோர் இருப்பிடம் நலமதாக நாம் போய் வினாப அந்நாதருண்புகழ் கூறுவர். என்னவே பிரம்மதேவனும் எண்ணினான் கலுழன் மேலறி அன்னமே பிரம்மனூண்டு போயருள் விலாச ரோமரிஷி தன்னையே முன்னமே தவம் முனிவிழித்தரியை முந்தியே தீ நல்லயனையும் பின்னையே தீ நீர்வந்த காட்சி நற்பிரம்ம விண்பினைத் தந்ததே நற்பிரம்ம இன்பினைத் தந்ததே என்னுமா முனியை நோக்கி மாதவன் இன்ப வீட்டினை அடைந்தவர் உன்னதாயுளின் அளவிவர்குறைத்தருளுவாய் எனவும் முனி என்னதாயுளோர் பிரம்மன் மாய்ந்திடின் எனது ரோமென்றென்னகன் தன்னை விட்டு தீர்ந்திடும் இவ்வண்ணமே தமியனாக்கை கேசங்களே. கோடி மூன்றரை உதிர மூன்றரை கோடி பிரம்மரும் ஆண்டபின் நாடியேயுனை தொழுது மோக்ஷனான் அண்ணுவேனென விஷ்ணுவும் கோடி பிரம்மரும் ஆளு மட்டுமுன் கூடியிருந்தாலும் கூடியிருத்தலுக்கோசிறு வீடு கட்டிடாதேதெனச் சொல்ல மேன்மை மாதவன் ஓதுவான் வீடு கட்டி உடலை காப்பதே விகிதமாயினேனதைய அதையவை கூடு நீர் குமிழாமிதற்கொரு கூடும் வேண்டுவதோ உனை நாடினோர்கள் உன்னை நாடினோர்கள் இவ்வாக்கை மேல் நசை நண்ணுவார்களோ பலயுகங் கூடியிருப்பதால் என்ன மேன்மையோ கூறுவீர் தயவோடு ஆளுவீர் எனும் மாமுனிக்கருள் வாக்கியம் பலவியம்பிமா வேளை தந்தருளாயனார் முனிவிடை கொடுத்தருள் என்னவென் நாளின் உந்தனை காண்பனோவென முனிபெருமானையே தீனற்றாளில் வீழ்ந்து பின் மாயனுக்கு விடை தந்தனன் தந்ததே அறியும் அயனுடன் ருடஷ்டகோணரிஷி வாழ்ந்திடும் விந்தையானதாமேபவேனல மேன்மை மாதவன் புலகமாய் தந்தையும் மகனும் வந்த ஆச்சரியம் என்னதோ என்னமோ தமியனே நருகிலேன் வந்த நீத்தனையாளும் எந்தை உன் பாதமே கதி என்றனன் பாவமே செய்யும் பண்பினேனுனை பார்க்கவென் செய்தேன் பாக்கியம் தேவரீரனை உண்ணுவீரினீர் தேவர் லோகனாவரோவனே தேவலோகனாவருவனே தேவரீரனை உண்ணுவீரெனில் தேவலோகம் நான் வருவனே பாவியேனிடம் தேவரீர் வரும் பண்பியாதன அறிதற்கு ஆபவாகினையனே அதை அருள்செய்வாயன கண்ணனும் உன்னதாயுள்ளளவையான் அறிந்திட உரைத்தியின்றோதவே என்னதாயுளின் முடிவு நீ அறியாததோ உரைப்பேனினி என்னதாயுளோ வெண்ணகந்தனிலேயிருந்திடுமஷ்டகுன் அஷ்டகுன் அன்னதானதோ நிமிரும் பொழுது ஆயுளும் ஆயுளென்தனக்கந்தமே பெத்தகூனுனக்கெவ்வனம் நீங்கிடும் புகழனச் சொல்லின் உன்றனர் புத்திரர் பலர் மாழ்குவாரனின் போகும் ரோமரிஷி தன்னுயிர் சப்தரோமருட்பவமெடுத்திடு எடுத்திடில் தமியனேனது கருணையால் தமியனேன் உனது கருணையால் சுத்த பிரம்ம உருவாயிருப்பனென தூயமாயன் இவை சொல்லுவான். பெரியவாயினையுடை பெரியவாயுனை படைத்த விருபேத விருபேத வேதையையும் உடைத்தவா பிரம்மமோ பிரம்மரோருருவானவருட்பேரெனும் பொருளானவா சர்மமாமிகுத்தேகமுடு நீர் தரணி தன்னிலுற்றிடும் அள ஒருமையாக ஓர் பர்ணசாலையில் உகந்திருத்தி என்றோதவே நீரின் மேலெழுத்தாகும் எவ்வுடல் நித்யமென்ற கிதமதாய் பாரின் மீதில் ஓர் பர்ணசாலையை பண்ணவே அடிய வெண்ணினால் அடிய நெண்ணினால் நீரெலா உயிரை காத்திடும் கடனிச்சய மேலாதாகுமே தாரமார்பனே மேகவண்ணனே சொங்கு சக்கரனே என்று பின் உடலை நான் என உன்னியே இதை ஒருமையோடு நான் காத்திடின் மடமை நீங்குமோ வெண்ணதாயுளோர் மாத்திரை ஏயலது பெரியதோ ஜடமதாகும் இவ்வாக்கை நான் என சாற்றினோ பிரம்மம் நான் என திடமதாயிருப்பான் இருப்பானென்றோதிய தீக்கையை மறப்பக்குமே நானெனும் அகம் உடைய பேர்க்கிருண நானெனும் அகம் உடைய பேர்க்கு இருள் நரகமன்றே அருள் வாய்க்குமோ தீனரே திடும் ஞானவாதவா தீனரே திடும் ஞானாதவா தேவதேவா தேவதேவமிரு மாதவ ஞானமென்பதற்குறையன் உரையகந்தனை நாஸ்தி செய்தல் என்றோதினான் யானதால் உடக்கிடம் இயற்றலேன் ஐயனே என உரைத்தனன் உரைத்திடும் மிக வாயு உள்ளமா முனிவனுக்கு உபசாரமாம் பரத்தை மேவிடும் மோன வார்த்தைகள் பர உரைத்தறி முனிவனே இருத்தியுவிடம் போவனாமென விசைக்கமா முனியோ மின்னுமோர் தரத்தில் உங்களை காண்பதென்றெனச் சரணமாயிரஞ்செய்தனன் சரணமாயிரஞ்செய்த பின்னர் போம் என்று சாற்றவே மாயவன் கரணமற்றவா புரணமற்றவா காட்சி பெற்று பெற்றூடா காட்சி பெற்றூருடாட்சிய பரணமற்றவா மரணமற்றவா பக்தியொடு நரிசித்தியா பரணமுற்றவா இங்கிருத்தியேவென்று தம்பதம் சேர்ந்தாரோ சேர்ந்து நாரணன் ஐயனை நோக்கி நான் தேவதேவன் என்றும் களை கூர்ந்தெனக்கினையாயுளுள்ளவேர் கூறினில்லை என்றோதினாய் தேர்ந்து ஞானமுற்றது மின்றருள் சேர்ந்துமும் சேர்ந்ததும் அடியார்களை சாந்தமென்புற்றது நீ முனஞ்சை தபோபலம் என்றனன் நானெனும் அகங்காரத்தால் பரநிலை நண்ணினார் யார் நானெனும் அகங்காரத்தால் இன்பினை நண்ணினார் யார் நானெனும் அகங்காரத்தால் நரையடைந்தாரன்றி நானெனும் அகங்காரத்தால் நல்லுணர்வு வடைந்தாருண்டோ அகமதை விடுவாயென்றே அரிசொல வயனும் தாழ்ந்து என் அகமதை நீக்கி அண்ட அண்ணலே என்று அண்ணலேனின் தாழ் தூய புகழுடன் அருளும் பெற்றேன் புராதனர் சேவை பெற்றேன் இகபர சித்தியற்றேன் இகபரத் திச்சையற்றேன் இன்ப வீடடைந்தேன் என்றான் ஆதலால் கோரக்கா நீ அகந்தனை அழித்து ஞான மாத போதனரை போற்றே மகிழ்வுடன் நிறுத்தி என்று போதனை செய்ய பின்னும் புகழுவன் சித்தநாதன் நீதி நீரெனக் குறைத்தல் நியாயமென் நியாயமன்றென விசைப்பான்.
ஓ கபீர், அஷ்டாட்சர லட்சணம் முதல் அவஸ்தி பிரயோகம் ஈராக ஆகிய 96 கலைஞானங்களை அறிந்தவன் அறிந்த என்முன் சின்னஞ்சிறுவனாகிய நீ அண்டத்தை குஞ்சி ஏளனம் செய்வது போல் ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தாய்.
இது பிரம்மாவை எதிர்த்த பிராமணனைப் போல் இருக்கின்றது என்று அறற்ற கபீர், ஓ கோரக்கனே, 64 சித்திகளில் தேர்ந்த சித்தன் என்று உன்மத்தமடைய வேண்டாம். ஏனெனில் உன்னை போன்ற சகல வித்தைகளிலும் தேர்ந்த நவகோடி சித்தர்கள் இருப்பதன்றி பிரம்ம சிருஷ்டிக்கு எதிர் சிருஷ்டி செய்யும் அநேக ரிஷீஸ்வரர்களும் இருக்கின்றார்கள். இதை நீ நன்றாய் அறிந்தவனே. முற்காலத்தில் சற்று விஸ்வாமித்திரர் அகங்கொண்டதால் தேவசபைக்கு வர தடைப்பட்டு நெடுநாள் தலைமறைவாய் இருக்க நேரிட்டது அன்றி பிரம்மா சிருஷ்டிகர்த்தனாயிருந்தும் குற்றம் செய்ததால் ஓர் தலை வெட்டுண்டு அதை சிருஷ்டி செய்து கொள்ளத் தன்னால் ஆகாமல் தாழ்வடைந்தான். ஆதலால் பிரம்மாதி தேவர்களாயினும் குற்றம் செய்வாராயின் ஜெகதீஸ்வரனுடைய ஆக்னிக்கு உள்ளாக வேண்டும். குறை செய்யாதோர்க்கு என்றும் பயமில்லை. இது உண்மையானதால் நீ மகா சித்தன் என்று அகம் மேலிட்டு தபோதனர்களை பங்கப்படுத்திக் கொண்டு வந்த காரணத்தால் குற்றத்துக்கு உட்பட்டாய். இது நிவர்த்தியாகும் பொருட்டு எங்கள் ஆசானுக்கு 12 ஆண்டு பணிவிடை செய்து கொண்டு இரு என்று உரைப்பதைக் கேட்ட ராமானந்த சுவாமிகள் கபீரை நோக்கி, அப்பா அப்பா கபீர், நல்லோருக்கு நெல்லத்தனை ஈனச் சொல்லே மேலான தண்டனையாம். அப்படி இருக்க இப்படி சொல்லலாமா என்று அறிந்ததை கேட்ட கோரக்கன், நல்லதாகட்டும், இக்கபீரை சில நாளில் விசாரித்துக் கொள்ளுவேன் என்று மாயமாய் மறைந்து தன் இருப்பிடம் சேர்ந்து கபீரை வெல்ல வேண்டும் என்னும் காஞ்சனையால் மகா உக்ரமான தவம் செய்யத் தொடங்கினான். இங்கே ராமானந்த சுவாமிகள், கோரக்கநாத் கபீருக்கு அச்சமுற்று மறைந்து போனான், அதனை ஓர் கடிகையில் ஜெயித்த கபீர் நமக்கு மாணாக்கனாயிருக்க நாம் என்ன தவம் செய்தோமோ, ஏது பாக்கியம் செய்தோமோ என்று கபீரை பலதரம் ஆலிங்கனம் செய்து கொண்டு, என் கண்மணியே, உன்னாலல்லவோ கொடிய கோரக்கனை ஜெயித்தேன், ஆசானினும் பெயரையும் வகித்தேன், உன் பெருமை அறியாது இகழ்ந்த என் அறிவீனத்தை க்ஷமித்துக் கொள்ள வேண்டும் என்று இறந்து கூறும்போது கபீர் தேசிகரின் அடிகளில் தன் முடியை சாய்த்து, ஓ என் சத்குருநாதனே, மெய்ஞான போதனே, உம்முடைய ஆசீர்வாத பலத்தால் கோரக்கனை நான் வென்றதன்றி இவ்வேழை குழந்தையால் வெல்லக்கூடுமோ? உமது மகிமையை நீர் அறியாமல் என்னை புகழ்தல் நீதியாகுமோ? ஓ என்னை ஆட்கொண்ட தெய்வமே, முற்றிலும் என்னை ரட்சித்தருள வேண்டும் என தொழுது ஏத்தும்போது ராமானந்த சுவாமிகள் சந்தோஷ சாகரத்தில் மூழ்கினவராய் கபீர் தாய் தந்தையை அழைப்பித்து, கபீர் அகப்பட்டது முதல் சகலமும் கேட்டறிந்து மகாத்மா எனத் தெரிந்து, ஓ தமால், நீ செய்த பாக்கியமே பாக்கியம், உன் மைந்தனுடைய யோக்கியமே யோக்கியம், நான் செய்த ஸ்லாக்கியமே ஸ்லாக்கியம், இவன் வாய்மொழிகளே மகாவாக்கியம், ஆஹா, பன்றி பல குட்டிகள் போட்டதால் பிரயோஜனம் என்ன? யானையின் குட்டி ஒன்றே போதும். பல நட்சத்திரங்களால் பிரகாசம் உண்டாகாது, ஒரு சந்திரனாலேயே பிரகாசம் உண்டாகும். அதுபோல உலகத்தில் அநேக மைந்தர்களை பெறுகிறதை பார்க்கிலும் இப்பேர்க்கொத்த ஒரு குழவியால் சகல லாபங்களையும் பெறலாம் என புகழ்ந்து மிகவும் மனம் மகிழ்ந்து ஓர் நிமை நேரமும் கபீரை மறவாமல் இருந்தார். கேட்டீர்களோ சித்தர்களே என்று பின்னும் நாபாஜி சித்தர் சொல்லத் தொடங்கினார்.